Today's The World Around Us will be presented in Tamil with subtitles in Arabic, Alakchi or Vietnamese, Chinese, English, French, German, Indonesian, Italian, Japanese, Korean, Malay, Mongolian, Persian, Portuguese, Russian, Spanish and Thai. நம்மை சுற்றி உள்ள உலகம் நிகழ்ச்சிக்கு பகுத்தறியும் ஆர்வமுள்ள நேயர்களை வரவேற்கிறோம். இன்று தென்னிந்தியாவில் மிகவும் பழமையான சிறப்புமிக்க இடத்தை நாம் காணப்போகிறோம், மாமல்லபுரம். முன்பு இது மகாபலிபுரம் என அழைக்கப்பட்டது. சென்னைக்கு தெற்கே 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. தமிழக கலைகளை கல்லில் சிற்பங்களாக செதுக்கியமைக்கு இது புகழ் பெற்ற இடம். புறம் என்றால் கிராமம் அல்லது நகரம் என்றாகும். மாமல்லா என்றால் பெரிய மல்யுத்தர் என்பதாகும். 7ஆம் நூற்றாண்டில் தெற்கு இந்தியாவை ஆண்ட முதலாம் நரசிம்மவர்மனை சிறந்த மல்யுத்த வீரர் என்பர். முதலாம் நரசிம்மவர்ம மன்னர் கிபி 630 முதல் 668 வரை வாழ்ந்தவர். பல்லவ ராஜவம்சத்தை சேர்ந்தவர். இந்த தமிழ் ராஜவம்சத்தில் தான் ஞானமிக்க குரு போதி தர்மா 5ஆம் அல்லது 6ஆம் நூற்றாண்டில் பிறந்துள்ளார். நரசிம்மவர்ம மன்னரின் தந்தை முதலாம் மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் மாமல்லபுரத்தில் கற்களில் கோவில் அமைக்கும் பணி முதன் முதலாக தொடங்கியது. முதலாம் மகேந்திரவர்ம மன்னர் கலை இலக்கியத்தை மிகவும் ஆதரித்தவர். கவிஞரும் துறவியுமான அப்பரின் இறை பாடல்களால் தூண்டப்பட்டவர். அப்பரின் பாடல்கள் திருமுறை போன்ற புனித நூல்களில் இடம்பெற்றன. முதலாம் மகேந்திரவர்மன் தன் வாழ்வை இறைவன் சிவனுக்கு அர்ப்பணித்தார். கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் புகழ்பெற்ற வரலாற்று நாவல் சிவகாமியின் சபதம் முதலாம் நரசிம்மவர்ம மன்னரின் ஆரம்ப காலத்தை அடிப்படையாக கொண்டது. பார்த்திபன் கனவு மன்னரின் பிற்கால ஆட்சியை அடிப்படையாக கொண்டது. தன் தந்தைக்கு கலை மீதிருந்த பற்றுதல் மன்னர் முதலாம் நரசிம்மவர்மனுக்கும் இருந்தது. தந்தையின் பணியை அவர் தொடர்ந்தார். மாமல்லபுர ரதங்களை உருவாக்கும் பணிகளை அவர் முடித்தார். இந்த ரதக்கோவில்கள் தேரின் வடிவம் கொண்டவை. ஒற்றை பாறைகளில் இவை உருவாக்கப்பட்டிருக்கும். இப்போது 9 ரதக்கோவில்கள் உள்ளன. இதில் 5 கோவில்கள் மகாபாரத புராணத்தின் கதாநாயகர்களின் பெயரில் குறிப்பிடப்படுகின்றன. திரௌபதி ரதம், அர்ஜுனன் ரதம், சகாதேவன் ரதம், பீமன் ரதம் மற்றும் தர்மராஜர் யுதிஷ்டிரர் ரதம். இன்னொரு ரதம் யானை முகக் கடவுள் கணேசனின் பெயரில் உள்ளது. கணேசன் ரதம் அருகே மலைச்சரிவில் பெரிய பாறை உள்ளது. அது கிருஷ்ணரின் வெண்ணை உருண்டை. பாறையை நகர்த்த யானைகள் மூலம் பல்லவ மன்னர்கள் முயன்றனர், ஆனால் முடியவில்லை. கிருஷ்ணரின் வெண்ணை உருண்டை மீது குழந்தைகள் சறுக்கி விளையாடுவர். மற்றும் அதன் அடியில் கை வைத்து புகைப்படம் எடுத்தால் அவர் அந்த பாறையை தாங்கியிருப்பதைப் போலவே புகைப்படம் கிடைக்கும். சாதாரணமாக கட்டுமானங்கள் அஸ்திவாரத்தில் தொடங்கி கோபுரத்தில் முடியும். அதற்கு மாறாக ரதக்கோவில்கள் உருவாக்கும் பணி பாறையின் உச்சியில் தொடங்கி கீழ் நோக்கி முன்னேறி பணிகள் முனைந்திருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. ரதங்களுக்கு நடுவே ஒற்றை பாறையில் செதுக்கிய நின்ற நிலையில் இருக்கும் யானை சிலை இருக்கிறது. முதலாம் நரசிம்மவர்ம மன்னர் காலத்தில் முடிக்கப்பட்ட மற்றொரு உடவரை கோவில் கங்கையின் அவதாரம் என கூறப்படுகிறது. இதை அர்ஜுன தபஸ் என்றும் கூறுகிறார்கள். 1984 ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பால் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட இடங்களில் இதுவும் அடங்கும். இது 29 மீட்டர் நீளம், 13 மீட்டர் உயரம் உள்ளது. இதுவும் ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகளுக்கு இருவகையான விளக்கங்கள் தரப்படுகின்றன. இடது காலில் நின்று தவம் இருக்கும் துறவி பாகீரதன் என்கிறார்கள். கங்கை நதி இறங்கி வந்து தனது நீரால் பூமியை ஆசீர்வதிக்க வேண்டும் என அவர் தவம் இருக்கிறார் என்பது ஒரு விளக்கம். இரண்டாவது விளக்கத்தின்படி தவகோலத்தில் இருப்பது இறைவன் கிருஷ்ணனின் நண்பர் அர்ஜுனன் என்பதாகும். கங்கையின் அவதாரத்தை அடுத்து இருப்பது ஒரு பெரிய பாறையில் செதுக்கி உள்ள வராக மண்டபம். வராக என்பது கடவுள் விஷ்ணுவின் ஆண் காட்டுப்பன்றி முகம் உள்ள தோற்றத்தின் பெயர். மண்டப நுழைவு வாயிலின் இரு புறங்களிலும் இரண்டு தூண்கள் உள்ளன. இத்தூண்கள் அடியில் சிங்கங்களின் வடிவில் செதுக்கப்பட்டிருக்கின்றன. மண்டபத்தின் வெளிப்புறம் மற்றும் உள்புறத்தில் நிறைய அடித்தள தோற்றங்கள் உள்ளன. வடபுற சுவரில் உள்ள அடித்தளம் விஷ்ணுவின் மூன்றாவது அவதாரமான வராக அவதாரத்தை காட்டுவதாக உள்ளது. நாகராஜா நாகத்தின் மீது நின்று கொண்டு பூமாதேவியை பிருத்வியை மீட்பது போல காட்சி. தெற்கு புறத்தில் உள்ள காட்சி விஷ்ணுவின் ஐந்தாவது அவதாரமான வாமன அவதாரமான புள்ள உருவ பிராமணரை குறிப்பதாகும். மொத்த பூமியையும் பாதாள லோகத்தையும் வென்றுவிட்ட அசுர மன்னர் பலியிடம் தோன்றிய வாமனர் தன் காலடியால் 3 அடி நிலம் தருமாறு மன்னரிடம் கேட்டுக்கொண்டார். பலி மன்னரும் ஒப்புக்கொண்டார். வாமனர் விஸ்வரூபம் எடுத்தார். முதலாவது அடியால் மொத்த பூமியையும் அளந்தார். 2வது அடியால் தேவலோகங்களை அளந்தார். மன்னரால் வாமனருக்கு கொடுத்த தன் வாக்கை நிறைவேற்ற முடியவில்லை. எனவே தன் தலையில் 3வது அடியை வைக்குமாறு கூறி பணிந்து நின்றார். பலியின் பணிவை கண்டு மனம் மகிழ்ந்த இறைவன் விஷ்ணு அவருக்கு இரவா வரம் தந்து மகாபலி என்ற பெயரையும் தந்தார். அடித்தளத்தில் இறைவன் விஷ்ணு 8 கரங்களுடன் காட்சி தருவது போல இருக்கிறது. விஷ்ணுவுக்கு பக்கத்தில் இறைவன் பிரம்மா, இறைவன் சிவன், சூரியன் மற்றும் சந்திரன் நிற்கிறார்கள். முதலாம் நரசிம்மவர்ம மன்னர் ஆட்சியின் போது பல்லவ ராஜ்யத்துக்கும் மாமல்லபுரத்திலிருந்து 60 கிலோமீட்டர் கிழக்கில் உள்ள அதன் தலைநகர் காஞ்சிபுரத்துக்கும் சீன துறவி ஸ்வாங்ஜாங் பயணம் சென்றார். ஸ்வாங்ஜாங் மாமல்லபுரம் வழியாக சென்றிருக்க வேண்டும். அந்த காலத்தில் அது கடல் வழி துறைமுகமாக இருந்துள்ளது. மேற்கு நோக்கி பயணம் என்ற புகழ்மிக்க நாவலுக்கு உந்துதல் தருவதாக ஸ்வாங்ஜாங்கின் பயணம் அமைந்தது. ஸ்வாங்ஜாங்கின் பயணத்தின் போது பல்லவ ராஜ்யத்தில் ஏராளமான புத்த மடாலயங்கள் இருந்துள்ளன. 100 மடாலயங்களில் 10,000 துறவிகள் இருந்தனர். அவர்கள் மகாயான புத்திசம் பயின்றார்கள் என அவர் எழுதியிருக்கிறார். அந்த காலத்தில் மாமல்லபுரம் வளமிக்க துறைமுக நகரமாக இருந்தது. பல நாடுகளிலிருந்து பயணிகள் கடல் கடந்து இங்கு வந்து சென்றுள்ளனர். பழங்கால சீன பெர்ஷிய ரோமானிய நாணயங்கள் இங்கு கிடைத்துள்ளன. மாமல்லபுரத்தில் நிறைய கட்டடங்களை உருவாக்கிய இன்னொரு மன்னர் இரண்டாம் நரசிம்மவர்மன். இவரை ராஜசிம்மன் என்றும் அழைத்தார்கள். முதலாம் நரசிம்மவர்மன் மன்னரின் கொள்ளுப்பேரன். இவருடைய ஆட்சி காலம் அமைதி மற்றும் வளமைக்கு பெயர் பெற்றிருந்தது. ராஜசிம்மன் சுமார் 30 ஆண்டுகள் ஆண்டார். அவருக்கு பின் அவரது மகன் இரண்டாம் பரமேஸ்வரவர்மன் கிபி 728 ஆட்சிக்கு வந்தார். ராஜசிம்மனுக்கு கவிதை மற்றும் நாடகப் புலமையும் உண்டு. சம்ஸ்கிருதம் மற்றும் தமிழில் அவர் கைலாசோதரணம் போன்ற இலக்கியங்களை எழுதியிருக்கிறார். இது இப்போதும் நாடகமாக அரங்கேற்றப்படுகிறது. ராஜசிம்மன் மாமல்லபுரத்தில் பல கோவில்களை உருவாக்கினார். அதில் 2 கடற்கரை கோவில்களும் அடங்கும். அது 3 கோவில்கள், 2 பக்கங்களிலும் 2 சிவன் கோவில்கள் மற்றும் நடுவில் விஷ்ணு கோவில் ஆகியவற்றை கொண்டதாகும். விஷ்ணு கோவிலை முதலாம் நரசிம்மவர்மன் கட்டினார். 2 சிவன் ஆலயங்களை ராஜசிம்மன் உருவாக்கினார். மாமல்லபுரத்தில் உள்ள ரதக்கோவில்களில் இருந்து மாறுபட்ட அம்சமாக கடற்கரை கோவில்கள் ஒரே கல்லில் ஆனவை அல்ல. ஆனால் திராவிட கட்டுமான கோவில் கலையில் உருவான மிக பழமையான தென்னிந்திய கோவில்களில் ஒன்றாகும். கடற்கரை கோவில் வங்காள விரிகுடாவை நோக்கி உள்ளது. கிழக்கு பார்த்தவாறு இருக்கும். காலையில் சூரியன் உதிக்கும் போது முதல் கதிர்கள் இக்கோவிலில் மீது விழும். கடற்கரை கோவிலின் உள்புற சுவர்களில் சிற்பங்கள் நிறைந்திருக்கும். ஆரம்பத்தில் 7 பகோடா என்று கூறப்பட்ட 7 பிரம்மாண்டமான கோவில்கள் அங்கு இருந்தன என்று புராணத்தினர் கூறுகின்றனர். ஆனால் 1 கடற்கரை கோவில் மட்டும் மிஞ்சியுள்ளது. மற்ற கோவில்களை அலைகளின் அடியில் ஒளிரும் உருவா எப்போதாவது காணலாம் என உள்ளூர் மக்கள் கூறுகிறார்கள். 2004 இந்த பகுதியில் ஒரு கிராதகமான சுனாமி தாக்கிய பிறகு மாமல்லபுரத்தில் அடித்தளங்கள் வெளிப்பட்டு வந்தன. அவை பழங்கால துறைமுக நகரின் பகுதியாக இருந்தவை என்று கருதப்படுகிறது. மேலும் நுணுக்கமாக செதுக்கப்பட்ட யானை மற்றும் குதிரையின் தலை பகுதிகளும் வெளியில் தெரிகின்றன. 7 பக்கோடாக்கள் என்று புராணங்களில் கூறப்பட்ட கோவில்கள் வரலாற்று உண்மையாக இருக்கலாம் என்பதை காட்டுவதாக இந்த கண்டுபிடிப்புகள் இருக்கின்றன. மாமல்லபுரத்தின் கட்டுமானங்கள் தவிர ராஜசிம்மன் வேறு பல அழகிய கோவில்களை உருவாக்கினார். காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோவில், திருநின்றவூரில் ஹிருதயாலீஸ்வரர் கோவில் போன்றவை இதில் அடங்கும். இறைவன் சிவனின் தீவிர பக்தராக அவர் கருதப்படுகிறார். 63 சிவநாயனார் துறவிகளில் ஒருவரான கலர்ச்சிம்மன், அதாவது மன்னர்கள் கூட்டத்தில் சிங்கத்தை போன்றவர் என்ற பெயரில் அவர் அழைக்கப்படுகிறார். மாமல்லபுரத்தில் உள்ள மற்றொரு குகைக்கோவில் திருமூர்த்தி மண்டபம். இந்த கோவில் 3 அறைகள் கொண்டது. முதலாவது கடவுள் பிரம்மாவுக்கு உரியது, இரண்டாவது கடவுள் சிவனுக்கும், மூன்றாவது இறைவன் விஷ்ணுவுக்கும் உரியது. இன்றைய நம் பயணத்தின் நிறைவை எட்டுகையில் மாமல்லபுரத்திற்கு வடக்கே 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மற்றொரு பிரபலமான இடத்தை காண்போம். அது சாலூரன் குப்பம் என்ற கடற்கரை கிராமம். பல்லவ ராஜவம்சத்தில் இந்த இடம் திறந்தவழி அரங்கமாக இருந்தது. நிறைய நிகழ்ச்சிகள் அங்கு நடத்தப்பட்டன. புலிக்குகை கோவில் துர்க்கை அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக ராஜசிம்மனின் வாழ்வில் நடந்த ஒரு அழகிய கதையோடு நாம் முடிப்போம். நம் இதயம் எனும் கோவிலே மிகவும் விலை மதிப்பு மிக்கது என்பதை காட்டுவதாக அது இருக்கிறது. கைலாசநாதர் கோவில் கட்டுவதை நிறைவு செய்த போது மறுநாள் அதற்கு கும்பாபிஷேகம் செய்வதாக இருந்தார். அப்போது கடவுள் சிவன் அவரின் கனவில் தோன்றி கும்பாபிஷேகத்தை தள்ளி வைக்குமாறும், ஊசலார் என்பவர் கட்டியுள்ள வேறொரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தாம் போக வேண்டியிருப்பதாகவும் அவரிடம் கூறியுள்ளார். மறுநாள் ஊசலாரை தேடி ராஜசிம்மன் சென்றார். பண வசதியில் ஊசலார் ஏழையாக இருப்பதையும், ஆனால் கடவுள் பக்தியில் மிகுந்த செல்வந்தராகவும் இருப்பதையும் மன்னர் கண்டார். இறைவன் சிவனுக்கு ஒரு கோவில் கட்ட பூசலாருக்கு அபரிமித ஆசை. ஆனால் அந்த கோவிலை கட்டடமாக கட்ட பணம் இல்லாததால் தன் மனதிற்குள்ளேயே கோவில் அவர் கட்டி வந்தார். மன்னர் பூசலார் தன் மனதில் கட்டிய கோவிலின் வடிவமைப்பை பெற்று பிறகு அதையே கோவிலாக கட்டினார். அன்புள்ள நேயர்களே, நம்மை சுற்றி உள்ள உலகம் நிகழ்ச்சியை கண்டுகளித்தமைக்கு நன்றி. தயவு செய்து தொடர்ந்து சுப்ரீம் மாஸ்டர் டிவியை பாருங்கள். குறிப்பிடத்தக்க செய்திகளுக்கு பிறகு ஞான மொழி நிகழ்ச்சி வரும். உங்கள் உள்ள கோவிலுக்கு ஆசிகள் கிடைக்கட்டும். Thank you, gracious viewers, for being with us on the world around us. Please stay tuned to Supreme Master Television for words of wisdom after noteworthy news. Blessed be the temple in your heart.
For more details, please visit www.suprememastertv.com/WAU.